ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று செப்டம்பர் மாதம் 28 சனிக்கிழமை 2019 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் முத்தமிழுசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வழமை போன்று முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே என்னுடன் இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
இன்று நாம் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறப்பாக்களை பார்க்கிறோம். கீழடியில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் தாக்கமோ என்னவோ தெரியவில்லை. தமிழர்களை பற்றி அதிகம் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்று திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். மிகவும் அழகாக இருக்கிறது இல்லையா? மோப்பக்குழையும் அனிச்சம் அனிச்ச மலர் முகம் தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அதாவது அனிச்சம் பூ மோந்தவுடன் வாடிவிடுமாம், அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் என்று தெளிவாக தெரிவிக்கிறார். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குழையும் விருந்து, அதை நாம் குழப்பாமல் இருந்தால் நல்லது என்று தெரிவிக்கிறார் போலும். அடுத்த குரலாக அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். என்ன அடி பாருங்க. அகம் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். இதன் மூவா உரை என்னவென்றால், முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் என்று தெரிவிக்கிறார். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலனாக பெறேன்.
லக்வன் அவர்களே, இன்றைய திருக்குறளாக சிறந்த திருக்குறளை வழங்கியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே நாங்கள் அடுத்ததாக நீங்கள் இந்த ஆராய்ச்சி குறிப்புகள் சிலவற்றை தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். சொல்லுங்கள் அது பற்றிய கருத்துக்களை.
அதாவது 20 செப்டம்பர் மாதம் 6 முன் ஒரு செய்தியை வாசிக்க நேர்ந்தது, ஆடி போய்விட்டேன் பாருங்களேன். அதன் தலைப்பு என்னவென்றால், கீழடி நாகரிகம் 2600 பழமையானது, இந்திய வரலாற்றையே மாற்றும் அகழ்வாய்வு முடிவுகள் என்ற தலைப்பில் வெளியான கட்டுரையை உங்களிடம் பகிர விழைகிறேன். மதுரை அருகே உள்ள கீழடியில், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இருக்கிறது, மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வில் கிடைத்த பொருட்கள் ஆராய்ந்ததில் தமிழக சங்ககாலம் என்பது மேலும் 300 பழமையானது என தெரிய வந்திருப்பதாக தமிழக தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. மதுரை நகரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் 15 தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கீழடி கிராமத்தில் 2014 மத்திய தொல்லியல் துறை நடத்திய அகழ்வாய்வில் அங்கு 2000 முற்பட்ட காலத்திலிருந்து மனிதர்கள் வாழ்ந்தார்கள் இதன் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பகுதியில் மேலும் ஆய்வுகளை மேற்கொள்ள கீழடி அகழ்வாய்வு கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர் அங்கிருந்து அஸ்ஸாமுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அதை பற்றிய கருத்துக்கள் நான் இங்கே தெரிவிக்க அவசியமில்லை. இந்த நிலையில் அங்கு அகழ்வாய்வை தொடர மாநில தொல்லியல் துறை முடிவு செய்தது. அதற்கு பிறகு மாநில தொல்லியல் துறை சார்பில் அகழ்வாய்வு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் மீது செய்யப்பட்ட ஆய்வின் முடிவுகள் தமிழக தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்டுள்ளன. வியாழக்கிழமை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன், தொல்லியல் துறை செயலர் திரு த உதயசந்திரன் ஆகியோர் இதனை வெளியிட்டார்கள். 2018 கீழடியில் தமிழக அரசால் நடத்தப்பட்ட 4வது அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்களை வைத்து கிடைத்த முடிவுகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. பார்ப்போமே. கீழடியில் கிடைத்த 6 பொருட்கள் ஆக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ஆய்வுக்காக அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பீட்டா அனலிட்டிக்கல் லேபிற்கு அனுப்பப்பட்டன. அதில் கிடைத்த முடிவுகளின்படி அந்த பொருட்கள் கிமு கிறிஸ்துக்கு முன் 3 கிமு 6 இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை என கண்டறியப்பட்டுள்ளது. கீழடியில் 353 ஆழத்தில் கிடைத்த பொருள் கிமு 580 ஆண்டையும், 200 ஆழத்தில் கிடைத்த பொருள் கிமு 205 சேர்ந்தது என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இரு மட்டங்களுக்கு கீழேயும் மேலேயும் பொருட்கள் இருப்பதால் கீழடியின் காலகட்டம் கிமு 6 முதல் கிமு 1 வரை வரையிலானது என தொல்லியல் துறை திட்டவட்டமாக முடிவு செய்து கூறியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரலாற்று காலம் என்பது கிமு 3 தான் துவங்குகிறது. ஆகவே கங்கை சமவெளியில் நடந்ததைப் போல இரண்டாவது நகர நாகரிகம் இங்கு நிகழவில்லை என கருதப்பட்டு வந்தது. ஆனால் கீழடியில் கிடைத்த பொருட்களை வைத்து கிமு 6 இரண்டாவது நகர நாகரிகம் துவங்கியுள்ளது என்ற முடிவுக்கு தொல்லியல் துறை வந்துள்ளது. கங்கை சமவெளியிலும் இதே காலகட்டத்தில்தான் நகர நாகரிகம் உருப்பெற்றது. கொடுமணல், அழகன்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்த எழுத்தின் மாதிரிகளை வைத்து தமிழ் பிராமி எழுத்தின் காலம் கிமு 3 கருதப்பட்டது. ஆனால் தற்போது கீழடியில் கிடைத்த ஆய்வக முடிவுகளின்படி தமிழ் பிராமி கிமு 6 சேர்ந்ததாக கருதப்படுகிறது. எனக்கே பேசிடுத்து போகிறது. ஏனென்றால் இந்த காலத்திற்கு பிறகுதான் புத்தர் வந்தார், இயேசு வந்தார், அதன் பின்புதான் நிறைய மதங்களும் தோன்றின. அப்பொழுது தமிழன் எதை சார்ந்திருப்பான், எதை கொண்டு தொழுதிருப்பான், எந்த மதம் இருந்திருக்கும் தலையை சுற்றுகிறது இல்லையா? தமிழ் பிராமி கிமு 6 சேர்ந்ததாக கருதப்படுகிறது. ஆகவே 2600 முன்பாக கீழடியில் வாழ்ந்தவர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள், எழுத தெரிந்திருந்தார்கள் என்ற முடிவுக்கு தொல்லியல் துறை வந்துள்ளது. கீழடியிலிருந்து கிட்டத்தட்ட 70 துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இவற்றில் பெரும்பாலானவை 53% காளை, எருமை, ஆடு, பசு ஆகியவற்றினுடையவை. ஆகவே கீழடியில் வாழ்ந்த சமூகம் பெரும்பாலும் ஆடு மாடுகளை வளர்த்த சமூகமாக இருந்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள். கீழடியில் கிடைத்த ஓடுகள், செங்கற்கள், காரை ஆகியவை வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் மண், சுண்ணாம்பு, இரும்பு, மெக்னீசியம், அலுமினியம் ஆகியவை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இங்கு நடத்தப்பட்ட ஆய்வுகளில் சுவர்கள், கட்டடங்களின் இடிபாடுகளும் கிடைத்தன. தரைகள் வழுவழுப்பான களிமண்ணால் மெழுகப்பட்டிருந்தன. கட்டடங்களை பொறுத்தவரை அவற்றின் சுவர்கள் கூரை வரை எழுதப்பட்டிருக்கவில்லை. மாறாக சுவர்களுக்கு அருகில் கம்புகள் நடப்பட்டு கூரைகள் போடப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் கிடைத்த வரி வடிவங்களில் சிந்து சமவெளியில் கிடைத்த வரிவடிங்களே மிக பழமையானவை. சிந்து வழி பண்பாடு மறைந்து தமிழ் பிராமி எழுத்து தோன்றியதற்கு இடையில் கீரல் வடிவில் ஒரு வரி வடிவம் இருந்ததாக தொழிலாளர்கள் கருதுகின்றனர். சிந்து சமவெளி எழுத்துக்களைப் போலவே இவற்றின் பொருளும் இதுவரை முழுமையாக புரியவில்லை. செப்புக்கால பண்பாட்டிலும் தொடர்ந்து பெருங்கற்கால பண்பாட்டிலும் இக்குறியீடுகள் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர், அழகன்குளம், கொர்க்கை, கொடுமணல், கரூர், தேரூர்வேலி, பேரூர் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்த பானை ஓடுகளில் இந்த வரி வடிவங்கள் கிடைத்துள்ளன. இலங்கையில் திசமஹரம, கந்தரோடை, மாந்தை, ரிதியாகம போன்ற இடங்களிலும் இதுபோன்ற குறியீடுகள் கிடைத்துள்ளன. கீழடி அகழ்வாய்வில் 1001 இத்தகைய வரி வடிவங்களுடன் கிடைத்துள்ளன. எனவே இதைப்பற்றி நாம் அதிகம் பேசுவோம். அதே போல இந்த கீழடி அகழ்வாய்வில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 56 பானை ஓடுகள் கிடைத்துள்ளனவாம். இவற்றில் குவிரன், ஆதன் உள்ளிட்ட பெயர்களும் நினைக்கவே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? குவிரன், ஆதன் என்ற பெயர்கள் முழுமையடையாத எழுத்துக்களும் கிடைத்துள்ளன. இதில் ஆதன் என்ற பெயர் அதன் என்று குறிப்பிடப்படுகிறது. முற்கால தமிழ் பிராமியில் நெடிலை குறிக்க ஒளி குறியீடு இடும் வழக்கம் இல்லை என்பதால் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் காலத்தால் மிகவும் முந்தையவாக கருதப்படுகின்றன. இந்த எழுத்துக்கள் பெரும்பாலும் பானைகளின் கழுத்து பகுதியில் எழுதப்பட்டுள்ளன. பானையில் கிடைக்கும் எழுத்துக்கள் பெரும்பாலும் பானை செய்வோரால் சுடுவதற்கு முன்பாக ஈர நிலையில் எழுதப்படும். கீழடியில் பானைகள் சுடப்பட்டு உலர்ந்த பிறகு எழுதப்பட்ட எழுத்துக்கள் கிடைத்துள்ளன. அவற்றின் எழுத்து அமைதி, எழுத்தின் வடிவம், கையெழுத்து ஒரே மாதிரியாக இல்லை. ஆகவே வெவ்வேறு ஆட்கள் இவற்றை எழுதியிருக்கலாம். ஆக நாம் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். அதற்கு முன்பாக தமிழனை பற்றி ஒரு அருமையான பாடல் தொடர்கிறது.
ஆமாம், அந்த பாடல் மலைக்கல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் நினைக்கின்றேன். அப்படியா பகவான்?
நிச்சயமாக இது வந்து நம்முடைய பெருமையையும் நம்முடைய உரிமையையும் காட்டும் ஒரு பாடலாக நான் இதை காண்கிறேன். மலைக்கல்வன் படத்தில் வந்த பாடல் அது.
கடற்படுவான் மானம் பெரிதல உயிர் விடுவான் மற்றவர்க்காக துயர்படுவான் தானம் வாங்கின கூதிடுவான் தானம் வாங்கின கூதிடுவான் தருவது மேலென்ன பேசிடுவான் தருவது மேலென்ன பேசிடுவான் தமிழர் என்றொரு இனம் உள்ளது ஜாதிகள் தொழிலால் சமரசம் நாட்டினில் கண்டவனாம் சமரசம் நாட்டினில் கண்டவனாம் நீதியும் உரிமையும் அந்நியக்கும் நிறை குறையாமல் பண்ணினவர் தமிழர் எந்தொரு இனம் உண்டு தனிய அவர் ஒரு குணமுண்டு குணமுண்டு
நிகழ்ச்சியில் தொடர்வது விரியும் மூட்டுக்கள் சிறப்பு நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்போர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்
விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேர்களை உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். தமிழால் இணைவோம், அறிவால் உயர்வோம், அன்பால் வெல்வோம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முக நூலினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன் இந்த மாதம் தமிழ் தமிழனில்
தமிழ் 2004 ஆண்டு தமிழ் மொழி இந்தியாவின் செம்மொழிகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்றால் அது பழமையானதாகவும் அதன் இலக்கியம் கலப்படம் இல்லாமலும் இருக்க வேண்டும். எமது தமிழ் மொழி உலகில் உள்ள 8 செம்மொழிகளில் ஒன்று என்பது பெருமைக்குரிய விஷயம். தமிழன் தமிழ் இனத்தின் விடுதலைக்காக உணவு நீரை ஒதுக்கி அமைதி வழியில் போராடியவர் தியாகி திலீபன் அவர்கள். அவர் வீர சாவு அடைந்து 32 ஆண்டுகள் இம்மாதம் 26 தேதி உடன் முடிவடைகிறது.
எமது முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். ஜாழ்ப்பாணத்தில் சிவ தமிழ் செல்வி என்று அழைக்கப்பட்டவர் யார்? நேயர்களே, யாழ்ப்பாணத்தில் சிவ தமிழ் செல்வி என்று அழைக்கப்பட்டவர் யார்? பதிலை யோசித்து வைத்திருங்கள். பதில் இறுதியில்.
எமது இரண்டாவது நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது சங்கமம் என்ற திரைப்படத்திலிருந்து A.R. ரஹ்மானின் இசையில் சுஜாதா ஸ்ரீனிவாஸ் பாடிய ஒரு பாடல் இதோ.
முதல் முறை கிள்ளி பார்த்தே முதல் முறை கண்ணில் நீர்த்தே தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை
ஊருக்கு
போகவே மனசுலடா
மனசு. ஓஹோ, திருச்சிக்கு போனா மனசு சரியாயிருமா?
அதை தாண்ட நாங்க சொல்ல நினைச்சோம்.
வண்டிய திருப்புப்பா.
அண்ணா,
மொபைல நோண்டி கொண்டே இருக்கீங்க?
ஓ அதோ அதப்ப இந்த கனடால சமர் விளையாட்டு போட்டியல்ல எடுத்த படங்கள் இந்த குரூப் செட்ல அனுப்பி இருக்கீங்க, அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கேன். நல்லா இருக்குமெண்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓமோ நல்லா இருக்குந்தானே, பின்ன ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு வித விளையாட்டுகளும் சாப்பாடும் எல்லா ஜனம் சேர்ந்து ஒற்றையை பண்ணலாம்.
எனக்கு என்ன கேட்டீங்களா, எங்கட பள்ளிக்கூடத்துல நடக்கிற விளையாட்டு போட்டியத்தான் மறக்க இல்லாதன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் பெம்பலும் கலகலப்புமா எப்படி இருக்குன்னு தெரியுமே.
பின்ன கலகலக்கும் தானே படிப்பு இல்ல பாடம் இல்ல கிரவுண்ட்ல திரியுவாங்க மரத்தில் அடிக்கிறேன் சும்மா.
அப்ப நீங்கள் எல்லாம் விளையாடுறது இல்லையே? நான் எல்லாம் அணிவகுப்பு குழு விளையாட்டு என்றெல்லாம் கலக்கி இருக்கிறேன்.
என்ன கதை கதைக்கிறீ, நாங்களும் அந்த மாதிரி கலக்கி நாங்கள் தான். யார் கூட குளுக்கோஸ் சாப்பிடுறது, எத்தனை தரம் சாப்பிடுறதுன்னு
பாவிகளா. குளுக்கோஸ் விளையாடுறவங்களுக்கு இல்ல கொடுக்கறது,
டீச்சர் வந்து அந்த விளையாடுற பசங்களுக்கு தான் குளுக்கோஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கும்பலோட கும்பலா போய் கை நீட்டினா அந்த டீச்சருக்கு தெரியவா போது?
100-200 மீட்டர் ஓட்டம் பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி மார்ச் பாஸ்டும் நல்லா தானே இருக்கும். எனக்குண்டா ஒவ்வொரு ஹவுஸையும் சோடிக்கிற விதம் தான் விருப்பம். ஒவ்வொருவரும் போட்டி ஓட்டு கொண்டு எல்லாம் நல்ல வடிவா சோடிப்பினோம். அதிலும் நாங்கள் வந்து ஒன்னு வேண்டி ஒன்றும் சோடிக்க கூடாது, இருக்கிற சாமான வச்சுதான் சோடிக்கும்.
இயற்க பொருட்களே அப்ப கஷ்டம்தான், பச்சை எப்பவும் சோடிக்கிறது சுகந்தானப்பா.
அப்படி அண்டு இல்ல, மஞ்சளண்டா என்ன லேசே, அவ தென்னம் குருத்து பெனம் குருத்து மெட்டது அந்த செவ்வளனி குறும்ப வாழைப்பழம் பழுத்தையில கொப்பட்டு வச்சு அந்த மாதிரி கிழக்கு வினம். சிவப்பு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மீச்சம்பழம் வீரப்பழம் அண்டு ஏதோ கொப்பு கொப்பா கொண்டு கட்டி மிச்சத்துக்கு அம்மா மேட்ட சாரியையும் கட்டி சமாளிச்சு போடுவினா.
பின்ன அதுகளுக்கும் புள்ளிகள் இருக்குத்தானே? சில நேரம் இல்ல சோடனைகளுக்கு போடுற புள்ளிகள் மொத்த புள்ளிகளையே மாத்தி இருக்கு. எங்களுக்கு இந்த இது நடந்திருக்கு. விளையாட்டுகளின் அடிப்படையில் இரண்டாவதாக நின்ற நாங்கள், ஆனால் இல்ல சோடனை அந்த மாதிரி இருந்தபடிய முதலிடம் எங்களுக்கு கிடைச்சது.
ஓ ஏன் மார்வச போட்டிய மறந்துட்டீங்களே, ஒவ்வொரு இல்லமும் தங்கட பங்குக்கு சும்மா அனுப்புவினம் பாரதியார் எங்க திருவள்ளுவர் ரவ்வையர். ஏன் ஒரு முறை ஆமி புலி வேஷம் போட்டு வந்துச்சு நம்ம என்ன, அதுல ஹைலைட் என்னன்னா ஆமிக்கு வந்தவங்க ஜனத்தை விரட்டின.
விளையாட்டு போட்டி அன்று ஐஸ்கிரீம் கச்சான் சோளம் அதோட பலாப்பழம் பாலப்பழம் ஏன் சில நேரம் நாவல் பழம் இளந்த பழம் கூட வருமே, அது கண்டு பெரும்பாக வீட்டுல இருந்த இல்லை காசெல்லாம் கொண்டு போவோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு.
இன்னொரு நல்ல விஷயம் தெரியுமா, விளையாட்டு போட்டி நேரத்துல டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருப்பினா, எல்லா மாணவர்களையும் எப்படியாவது ஏதாவது ஒவ்வொரு விளையாட்டுல இருந்தாலும் பங்கு பெற்று முயற்சி செய்வினா. ஆனா என்ன பகுதியண்டா, அவ்வியலுக்கு டெமிக்கி காட்டுறதுக்கு அங்க கொஞ்சம் பேர் இருப்பினா.
ஆனாலும் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும் போதானப்பா சரியான கவலையா கிடக்கும்.
பின்ன இருக்காதேப்பா,
பின்ன ஒரு வருஷம் இல்லையே பொறுக்கணும் அடுத்த விளையாட்டு போட்டு.
உண்மைதான்.
ஏனப்பா நீங்கள் எதுலயாவது விளையாடி இருக்கீங்களாப்பா?
ஓ நான் 1500 மீட்டர்ல முதலாவதுல வந்தேன் தெரியுமே. கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்துல பித்திய நடப்பு காட்டி கொண்டு திரிஞ்சேன்.
நான் எல்லாம் இல்லையண்டா, எங்கட இல்லம் வெண்டே இருக்காது.
நம்பவே முடியல.
வெளியில விக்கிற சாப்பாட்டை எல்லாம் வாங்கி விளையாடுறாக்களுக்கு காட்டி காட்டி இல்லையே சாப்பிடுறா, அந்த கடுப்பிலேயே அவ ஓடோட ஓடி வந்துடுங்க.
இப்ப செய்தாலும் செய்திருப்பா, நான் போட்டுவா.
சரியப்பா சந்திப்பாமே என்ன.
கேட்டதில் பிடித்தது. 1987 ஆண்டு திலீபன் அண்ணா இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீரையும் உணவையும் துறந்து போராட புறப்பட்ட நேரம். தமிழர்களின் தலைவர் திலீபனின் முயற்சியை கைவிடுமாறு கூறுகிறார். அப்பொழுது திலீபன் அண்ணா கூறிய பதில் இதோ. அண்ணா, நான் ஒப்புக்காகவோ அல்லது மற்றவர்களின் கவனத்தை என் மீது திருப்புவதற்காகவோ இதை செய்யவில்லை. நான் என் தமிழ் மக்களுக்காக மட்டுமே நான் செய்கிறேன். ஒரு சொட்டு தண்ணீர் அருந்த மாட்டேன் என்று நீங்கள் சென்னையில் இருந்தது எப்படியோ அப்படித்தான் இதுவும் இருக்கும் என்று உறுதியாக கூறினார் அதே போல் கடைசி வரை உறுதியுடனும் இருந்தார்.
எமது அடுத்த நிகழ்ச்சி சிரிப்போ சிரிப்போ.
என்னடா, நான் மேனேஜர் என்ன சொன்னவர் என்று உன்ன பேப்பர்ல போட சொன்னா?
ஏன் என்ன, நீங்க தானே என்ன சொன்ன, நீங்கள் மேனேஜர் நாயக்கான விளம்பரம் போட சொல்லி.
கடவுளே, நான் மேனேஜர் நாயக்கானவில்லைன்னு போட சொல்ல, நீ மேனேஜர் நாயக்கானவில்லைன்னு அந்த ஆள நாயாகி போட்டியே.
யாழ்ப்பாணத்தில் சிவ தமிழ் செல்வி என்று அழைக்கப்பட்டவர் யார் என்ற கேள்விக்கான பதிலை நீங்கள் யோசித்து வைத்திருந்தீர்களானீர்களே. இதற்கான பதில் தங்கம்மா அப்பா குட்டி யாவர்.
எமது இறுதி நிகழ்ச்சி கிவியின் குரல். இந்த மாத கிவியாக உங்களை உற்சாகத்தில் மூழ்கடிக்க
கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விரியம் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அக்டோபர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20 பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. இலக்கம் 20 பின்லே வீதி எலஸ்லியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இந்த சிறப்பு பொதுக்கூட்டம் இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டிலே ஒரு முழுநீள திரைப்படமான ஒற்றை பனைபரம் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபத்திலே சிறப்பு காட்சியாக இடம்பெற இருக்கின்றது. தனிநபர் ஒருவருக்கான கட்டணமாக $10 மாத்திரமே அறவீடு செய்யப்படும். இந்த திரைப்படத்தின் மூலமாக திரட்டப்படும் நிதியானது எமது தாய் நாட்டிலே போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்களின் கல்வி பராமரிப்பு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும்